நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர். என்னைக்குமே தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்திற்கு நம் இருதயத்தை திறந்து வைத்திருக்கணும். அவர் சொல்வதை உடனுக்குடன் செயல்படுத்த ஆரம்பிக்கணும். இது நான் செய்திக்கு முன்னால சில இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு சொல்றேன். உடனுக்குடன் நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கணும், எதுவுமே டிலே பண்ணக்கூடாது. அப்படி செயல்படுத்தும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் நம்மோடு கூட பேசி நம்மை பலப்படுத்தி அவர் நம்மை வழி நடத்துவார். ஆகினாலே நம்ம ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருடைய சத்தத்திற்கு ஆவல் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலேயும் நமக்கு வந்து பிரசங்கம் என்னைக்குமே ஸ்வீட்டா இருக்கணுமே நினைக்க கூடாது. சில காரியங்கள் எல்லாமே ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு பிரியமாய் ஒரே வாக்கு தத்தமா நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப, இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், அப்படிதான் கர்த்தர் பேசணும் சொல்லி கர்த்தரை நம்ம கம்பல் பண்ண முடியாது. புரியுதா? அப்படிதான் கர்த்தர் பேசணும்னு எதிர்பார்க்க கூடாது, அது தவறு. அப்படி எதிர்பார்க்கறதே தப்பு. நம்ம என்னைக்குமே ஸ்வீட்டாவே பேசிட்டு இருக்கிறோமா சொல்லுங்க? எப்பவுமே நல்ல வார்த்தைகளை மட்டும் ஸ்வீட்டா மட்டுமே பேசுறீங்களா? இல்ல, கேஷுவலா பேசுறீங்க, கோபமா பேசுறீங்க, கடிந்து கொண்டு பேசுறீங்க, புத்தி சொல்லி பேசுறீங்க, எல்லாமே பேசுறீங்கல்ல. நம்ம மட்டும் எப்படி வேணா பேசலாம், ஆனா கர்த்தர் மட்டும் நமக்கு ஸ்வீட்டா தான் பேசணும்னா அது என்ன நியாயம் இருக்குது? நியாயமே கிடையாது. இல்ல, கர்த்தருக்கும் உணர்வுகள் இருக்கிறது இல்லையா? அவருக்கும் சந்தோஷம் வரும்போது சந்தோஷமா பேசுவார், கோபம் வரும்போது கோபமா பேசுவார், ஆச்சரியம் வரும்போது ஆச்சரியமா பேசுவார். வேதம் நீ முழுவதும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய டாக் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். யார் யார்கிட்ட எப்படி பேசணுமோ அவங்க கிட்ட அப்படி பேசுவார். இப்ப சாமுவேல் மாதிரி ஆட்கள்கிட்ட வரும்பொழுதெல்லாம் தன்னுடைய வேதனையை பகிர்ந்து கொள்வார். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்குதுன்னு எப்படி பேசுறாரு பாருங்க. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கு, தன் வேதனையை கொட்டுறாரு. ஏன்னா அவன் அதுக்கு ஏற்ற மனுஷன், அவன் அந்த லெவல்ல இருக்கிறான், அதை புரிந்து கொள்ளக்கூடிய லெவல்ல அவன் வளர்ந்துருக்கிறான். அதனால அவங்ககிட்ட வரும்போது கர்த்தர் அப்படி பேசுறாரு. ஒவ்வொருத்தருகிட்ட கர்த்தர் ஒவ்வொரு விதமாய் பேசுவார். அதனால வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். சாமுவேல் அப்படி சொன்ன உடனே சாமுவேல் அன்னைக்கே ராத்திரி முழுவதும் மனம் வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அன்னைக்கே ரெஸ்பாண்ட் பண்ணான். உடனே அன்னைக்கு ராத்திரி எல்லாம் கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்டான்னு பார்க்கிறோம். செய்தி இல்ல, நான் சொல்ல வரேன். இனிமே இப்ப சொல்ல தோணுது, அதுக்காக நான் சொல்ல வரேன். அதனால நீங்க கர்த்தர் உங்களுக்கு என்ன பேசுகிறாரோ இம்மிடியட்டா அதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். அது நல்லா இருக்கிற காரியம், உங்களுக்கு இருதயத்துக்கு சந்தோஷமா இருக்கிறது மட்டுமல்ல, எதை சொன்னாலும் உடனே அதற்கு நீங்கள் செவி கொடுத்து நீங்கள் போகும் பொழுது கர்த்தர் உங்க மேல ரொம்ப பிரியமா இருப்பார். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோட பர்சனலா அதிகமா பேசுவார், உங்களை இன்னும் கனப்படுத்துவார், இன்னும் அதிகமான காரியங்களை உங்களுக்கு ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி உங்களை நடத்துவார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே நாம கர்த்தருக்கு நல்ல ரெஸ்பாண்ட் பண்ணணும் நான் சொல்ல வரேன். இப்பொழுதும் செய்திக்கு நேர கடந்து செல்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 12 20 24 வரையிலும் உள்ள வேத வசனங்களை வாசிக்கலாம். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்கள் சில கிரேக்கர்கள் இருந்தார்கள். அவர்கள் கலிலேய நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்புவின் இடத்தில் வந்து, ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காரியத்தையும் சூழ்நிலைகளையும் நிதானித்து நடக்கக்கூடிய ஞானம் உள்ளவர். இங்கே பார்க்கும் பொழுது ஒரு பண்டிகை, பஸ்கா பண்டிகை வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் ஏழு விதமான பண்டிகைகளை கொடுத்திருந்தார். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பண்டிகைகளும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நமக்கு நிழலாட்டமாகவும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பஸ்கா பண்டிகை வருகிற ஒரு காலம் அது. அந்த காலத்தில் பண்டிகையில் ஆராதனை செய்கிறவர்களில் சில கிரேக்கர்கள் இருந்தார்கள். அங்கே பார்க்கும்பொழுது இஸ்ரேல் தேசத்திலே, அந்த பாலஸ்தீனா தேசத்திலே யூதர்கள் மட்டுமல்ல புறஜாதி ஜனங்களும் கூட இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களும் கூட தேவனாகிய கர்த்தரை விசுவாசித்து அந்த பண்டிகைகள் பங்கு பெறுகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். நீங்க வேதம் முழுவதும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்களானால் புறஜாதிகளின் காரியத்தை குறித்து நம்ம கவனிக்கணும். இன்றைக்கு நான் உங்களுக்கு கர்த்தர் புறஜாதிகளை குறித்து எவ்வளவுதான் ஒரு கன்சர்ன்டா இருக்கிறார் என்பதை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் அதான் என் உள்ளத்தில் பேச கொடுத்திருக்கிறார். புறஜாதிகளை குறித்து கர்த்தர் எவ்வளவு கன்சர்ன்டா இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம் தேவனுடைய இருதயத்தை நம்ம சரியா புரிந்து கொள்ளணும். அவரை குறித்து நமக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாது. ஒரு தெளிவு இருக்கணும். ஆண்டவரை எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாய் புரிய முடியுமோ அந்த அளவுக்கு அவரை ஆழமாய் புரிந்து கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை நம்ம செய்ய முடியும். இன்னைக்கு கர்த்தரும் புறஜாதிகளும் என்ற ஒரு தலைப்பில் நம்ம கவனிக்க போறோம். புறஜாதிகளை கர்த்தர் எப்படி நேசிக்கிறார், அவருடைய காரியங்களை கர்த்தர் எப்படி விசாரிக்கிறார் என்பதை கவனிக்கிறோம். நம்ம பெரும்பாலும் நம்ம நினைக்கிறோம் தேவனாகிய கர்த்தருக்கு இஸ்ரவேல் ஜனங்கதான் ஸ்பெஷல் பீப்புள் நம்ம நினைக்கிறோம். அவங்களதான் கர்த்தர் விசேஷமா நினைக்கிறார், அவங்களதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அவங்களதான் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார், அவர்களே தான் கர்த்தர் கனப்படுத்துகிறார். இப்படி நம்ம நினைப்பதற்கு நமக்கு ஒரு ரெண்டு வசனம் இருக்குது. என்ன வசனம்? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்ட்டார். அதை வைத்துக் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பிள்ளைகளாக பார்க்கிறார், மத்தவங்களை ஒரு நாய்க்குட்டியை போல பார்த்தார் அப்படின்னு நினைச்சார். ரெண்டாவது பார்க்கும் பொழுது, அடுத்தது அதே சம்பவத்தில் பார்க்கும் பொழுது, காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அல்லாமல் மற்றபடி அல்ல. இதை பார்க்கும்போது ஓஹோ, அப்ப இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு முக்கியமாய் அவர்களுக்கு தோணியது இஸ்ரவேல் ஜனங்கள் தான். காணாமல் போன வீட்டாராகி இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது, மற்றதெல்லாம் அப்புறம் தான், நம்ம செகண்டரி அப்படி நம்ம நினைக்கிறோம். கிடையாது. இப்படி ஒரு ரெண்டு வசனத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை நம்ம தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. நம்முடைய ஆண்டவரை நம்ம புரிந்து கொள்ளணும். எகிப்து தேசத்திலே 400 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா இருந்தாங்க. அந்த எகிப்து தேசத்தை விட்டு கர்த்தர் அடிமைத்தனத்தை விட்டு 400 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியே கொண்டு வருகிறார். அப்பொழுது யாக்கோவின் சந்ததியாக இருந்ததான அந்த ஜனங்கள் மட்டும் வரவில்லை, ஏராளமான புறஜாதி ஜனங்களும் கூட இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து தேசத்தை விட்டு வெளியில வந்தாங்க. எகிப்தியர்கள் ஏராளமான பேர் அந்த கூட்டத்திலிருந்து வெளியில வந்தாங்க. தெரியுமா உங்களுக்கு, வேதத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஏராளமான புறஜாதி ஜனங்களும் தேவனாகிய கர்த்தரை விசுவாசிச்சாங்க. அவர் அந்த 10 வாதைகளை அனுப்பும் பொழுது அதை கண்டாக பயந்தாங்க, நடுங்கினாங்க. தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை பராக்கிரமத்தை புரிந்து கொண்டார்கள். இவரே மெய்யான தெய்வம் என்பதை தங்கள் இருதயத்தில் அறிந்தார்கள். இந்த தெய்வத்தை நாமும் பின்பற்றுவோம் என்று சொல்லி ஒரு கூட்ட எகிப்திய ஜனங்கள், புறஜாதி ஜனங்கள் தேவ ஜனங்களோடு சேர்ந்து அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க. கர்த்தர் உடனே அந்த ஜனங்களை எகிப்திக்கே போயிடுங்க வேண்டாம், கர்த்தர் உங்களை ரிஜெக்ட் பண்ணல. எகிப்தியர்கள் ஒருத்தர் வரக்கூடாது, யாக்கோபின் சந்ததி மட்டும்தான் வரணும். கர்த்தர் மற்றவர்களை தட்டி கழிக்கவில்லை, அவர்களை ஒதுக்கி வைக்கவில்லை, எல்லாரையும் ஏத்துக்கிட்டார். அங்கேயே கர்த்தர் புறஜாதி ஜனங்களை ஏத்துக்கிட்டார். புறஜாதி ஜனங்களை நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார் என்பது தெரியணும். நம்மை குறித்து நம்ம மேல எவ்வளவு கன்சர்னா இருக்கிறது அவருக்கு நமக்கு தெரியணும். இங்கே பார்க்கும் பொழுது பஸ்கா பண்டிகை வருகிறது. அந்த பண்டிகையிலே பார்க்கும் பொழுது கர்த்தரை ஆராதிப்பதற்காக சில கிரேக்கர்கள் இருந்தார்களாம். அந்த கிரேக்கர்கள் அந்த பண்டிகையில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவும் அந்த பண்டிகைக்கு வந்திருக்கிறார். பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறதுக்கு அவர் அங்க வந்திருக்கிறார். கிரேக்கர்களும் இருக்கிறார்கள். இந்த கிரேக்கர்கள் இவர்கள் யார்? இவர்கள் புறஜாதி ஜனங்கள். இந்த கிரேக்கர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருக்கிறார், கேள்விப்பட்டிருக்கிறார்கள், ஓரளவுக்கு அறிந்திருக்கிறார்கள். ஆகையினால் இந்த கிரேக்கர்களுக்கு ஒரு ஆசை, இந்த இயேசு கிறிஸ்து பர்சனலா மீட் பண்ணி அவர் கூட கொஞ்ச நேரம் நம்ம பேசணும். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம மீட் பண்ணி அவரோடு சில காரியங்களை பேசி சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த கிரேக்கர்கள் ஆசைப்பட்டார்கள். ஆசைப்பட்டு அவர்கள் என்ன செய்கிறாங்க, 21 வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்புவின் இடத்தில் வந்து, ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது என்று சொல்லுகிறார். நல்ல கவனிக்கணும், நம்முடைய ஆண்டவரை போல காலத்தையும் சூழ்நிலைகளையும் நிதானிக்கக்கூடிய ஞானம் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளை பார்க்கும் பொழுது அதனுடைய காரியங்களை அவர் சரியாக ஜட்ஜ் பண்ணிட்டே இருப்பார். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையுமே எதையுமே சாதாரண ஒரு இன்சிடென்ட ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஒவ்வொரு சின்ன இன்சிடென்ட கூட அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கிறதை அவர் என்னைக்குமே கவனிச்சுட்டு இருப்பார். சாதாரண இன்சிடென்ட் எடுத்துக்கொள்ள மாட்டார். என்றைக்கும் சொல்லுங்க, நம்ம கத்திரத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், ஒவ்வொரு சின்ன சின்ன இன்சிடென்ட கூட சொல்லுகிறேன், கேஷுவலா எடுத்துக்காதீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நடக்கிற ஒரு காரியம், உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு விஷயம், அதையும் கேஷுவலா எடுத்துக்காதீங்க. உங்கள் இருதயத்தை வேதனைப்படுத்துகிற சம்பவம், இதை நடக்குது, கேஷுவலா எடுத்துக்காதீங்க. ஏதோ ஒரு காரியம் அதில் இருக்கிறது, அதுல ஏதோ ஒரு தெய்வ திட்டம் இருக்கிறது. அதை அனலைஸ் பண்ணக்கூடிய அறிவு நமக்கு இருக்கணும், அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் நமக்கு இருக்கணும். ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார், புரிந்து கொள்ளணும். இப்ப இந்த இடத்துல பண்டிகை நடக்குது, பஸ்கா பண்டிகை நடக்கிறது. ஏராளமான யூத ஜனங்கள் வந்து பண்டிகை ஆசரிக்கிறதற்காக வந்திருக்கிறாங்க. இது சாதாரணமான ஒரு நடப்பு தான். அந்த நடப்பிலே பார்க்கும்போது அந்த சூழ்நிலையிலே கிரேக்கர்களும் வந்து அந்த பண்டிகை ஆசரிக்க வந்திருக்கிறாங்க. இதுவும் சாதாரணமாக நடக்கிற ஒரு கேஷுவலான விஷயம் போலான்னு தெரியுது. அங்க இருக்கிற கிரேக்கர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க ஆசைப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை எல்லாருமே பார்க்க நினைக்கிறது நேச்சுரலான விஷயம்தான். ஏன்னா அவர் அவ்வளவு அற்புதம் செய்தார், அருமையை பிரசங்கித்தார், வல்லமையான காரியங்களை செய்தார். ஆகையால் அவர் ஜனங்கள் பார்க்க விரும்பினது சாதாரணமான விஷயம்தான், அது இயற்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். ஆனால் இப்பொழுது இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சில கிரேக்கர்கள் வந்து, ஐயா இயேசுவை, நசரேயனாக இயேசுவை நாங்கள் காண விரும்புகிறோம் என்று பிலிப்புவினிடத்தில் வந்து கேட்டார்கள். பிலிப்பு அதை கொண்டு வந்து அந்திரேயாவுக்கு அறிவித்தான். அந்திரேயாவும் பிலிப்பும் சேர்ந்து அதை இயேசு கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்து அறிவிக்கிறாங்க. சொல்றாங்க, ஆண்டவரே, சில கிரேக்கர்கள் பண்டிகைக்கு வந்திருக்கிறாங்க, அந்த கிரேக்கர்கள் உம்மை பார்க்க விரும்புகிறார்கள், உம்மை பார்க்க விரும்புகிறார்கள். இயேசு கிறிஸ்து உடனே ரைட் பரட்டு வந்து பார்க்கட்டுமே சாதாரணமா சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த சின்ன செய்தி, சில கிரேக்கர்கள் உம்மை சந்திக்க விரும்புகிறார்கள், இந்த ஒரு லைன் சின்ன செய்தி அவருக்கு வேறொரு காரியத்தை சுட்டி காட்டுகிறது. உடனே சொல்றார், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. டக்குனு ஜட்ஜ் பண்றாரு பாருங்க, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றார். கோதுமை மணியானது அது நிலத்து அது சாதாரணமாக இருக்கும் பொழுது, மெய்யாக மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும், அது செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படின்ட்டார். தன்னுடைய சிலுவை மரணத்தை பேசுற மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. இந்த கிரேக்கர்கள் வந்து இவரை சந்தித்ததற்கும் இயேசு கிறிஸ்து தான் மகிமைப்பட போகிறேன் என்று சொல்வதற்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாமல் எதுவுமே பேச மாட்டார் அவர் இல்லையா? ஒருபோதும் சம்பந்தம் இல்லாமல் பேசுறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. கிரேக்கர்கள் வந்து சந்தித்தது அவருக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது அப்படின்னா என்ன? புறஜாதி ஜனங்கள் என்னை சந்திக்க தேடி வந்து விட்டார்கள். யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிந்தது என்று அவர் புரிந்து கொண்டார். புறஜாதி ஜனங்கள் என்னை தேடி வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஆகையினாலே யூதர்களுக்கு, இந்த சொந்த ஜனங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம் முடிவடைகிறது. இப்பொழுது புறஜாதிகளின் காலம் ஆரம்பித்து விட்டது என்பதை அந்த இன்சிடென்ட் வச்சு கர்த்தர் புரிந்து கொண்டார். அந்த கிரேக்கர்கள் வந்து சந்தித்த உடனே புறஜாதிகளுக்கான காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சவருக்கு. புறஜாதிகளுக்கான காலம் எப்ப ஸ்டார்ட் ஆகும்? அவருடைய சிலுவை மரணத்திற்கு பிறகு. அவருடைய உயிர் தேடுதல் மூன்றாவது நாளிலே அங்கிருந்து புறஜாதிகளுக்கான டோர் ஓபன் ஆயிடுச்சு. உடனே அவர் புறஜாதிகளை குறித்து அந்த காலம் வருகிறது என்பதை அவர் சந்திக்க வந்தவுடனே புரிந்து கொண்டார். தான் சிலுவையில் அடையப்பட போகிறோம் என்கிற விஷயத்தை வெளிப்பிரகாரமாய் உடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டார். கர்த்தருடைய கவனம் புறஜாதி ஜனங்களின் மேல் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய எண்ணத்தை நம்ம நல்ல கர்த்தரை குறித்து நம்ம தெரிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும், நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்ட காலம் எவ்வளவு? அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சொந்தமான ஜனங்களுக்கு அவர் கொடுத்த காலம் எவ்வளவு தெரியுமா? ஜஸ்ட் 3.5 வருஷம் தான். இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம் வெறும் 3.5 வருஷம் தான். ஆனால் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபையின் காலம் 2013 வருஷம் ஆயிடுச்சு. 2000 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அவருடைய 33 வருஷம் ஆயுசு காலம் அதை விட்டுருங்க. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு கிட்ட நமக்கு கிருபையின் காலம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் யாருக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கிறார் யோசிச்சு பாருங்க. யூதர்களுக்கா புறஜாதிகளுக்கா? புறஜாதி ஜனங்களாக இருக்கிற நம்மை குறித்து நம்முடைய ஆண்டவர் அந்த அளவுக்கு கன்சர்ன்டா இருக்கிறார். புறஜாதி ஜனங்கள் ஏன் இன்னைக்கு இந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்ல வைக்கிறார் என்பதன் காரணம் எனக்கு தெரியும். ஏனென்றால் புறஜாதிகளின் நிறைவு உண்டாகிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு பங்கு ஜனத்திற்கு கடினமான இருதயம் உண்டாயிருக்கும். வாசித்தல்லாமா? அதை வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11:25 வாசிக்கலாம். ரோமர் 11:25. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகிற வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேற வேண்டும். தேவனாகிய கர்த்தர் புறஜாதி ஜனங்களில் இவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் தன் இருதயத்தில் ஒரு கணக்கு வச்சிருக்கிறார். அது நிறைவேறுகிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு பங்கு ஜனத்திற்கு கடினமான இருதயம் உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு அதுதான் நடக்கிறது. கடந்த மாதத்திலே ஒரு சகோதரோடு நான் பேசிட்டு இருந்தேன். அவர் போன மாதத்திலே இஸ்ரேல் தேசத்துக்கு சென்று சுற்றுப்பயணம் எல்லாம் போய் அங்கு நடக்கிற காரியங்களை பார்த்துட்டு வந்தவர். அவரோடு பேசிட்டு இருந்த அவர் சொன்னார், அங்க எப்படி இருக்குது, போனீங்களே, என்ன நடந்துச்சு, சும்மா கேட்டேன். அப்ப சொன்னார், பாஸ்டர் அங்க போய் பார்க்கும்போது சொன்னாங்க, இந்த இடத்துலதான் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து 5:10-2 பங்கு போட்டான்னு சொன்னாங்க. ஒரு காரியம் இருக்கு, ஒரு இடம் இருக்குது, அங்க ஒரு சர்ச் இருக்குது, இந்த இடத்துல பங்கு போட்டான்னு சொன்னாங்க. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இந்த மலையில தான் உட்கார்ந்து மனப்பிரசங்கம் செஞ்சான்னு சொன்னாங்க. நாங்க அந்த இடத்துல அப்படியே பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல சில யூதர்கள் அந்த வழியா வந்தாங்க. எனக்கு சரி, இப்ப நம்ம எங்க கைட் சொல்றதெல்லாம் நாங்க கேட்டுருந்தோம், ஆனா அந்த யூதர்களே அங்க இருக்கிறாங்களே, இவங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சிருக்கும் என்று சொல்லி அந்த யூதர்களை பார்த்து நான் ஒருத்தரை பார்த்து கேட்டேன், இந்த இடத்துலதான் இயேசு கிறிஸ்து மனப்பிரசங்கம் பண்ணாரா என்று நான் அவரை பார்த்து கேட்டேன். அதுக்கு அந்த யூதன் என்னை பார்த்து சொன்னான், I am a Jew. I don't believe in all these things. அப்படின்னா, I don't believe in all these things. இந்த காரியங்கள் எதுவுமே எனக்கு நம்பிக்கை கிடையாது. இதை நான் எதையுமே நம்புறது கிடையாது. ஓப்பனா சொல்றேன், I don't believe in all these things. தான் ஒரு யூதன் என்பதை பெருமையாக சொல்லுகிற அயன் சொல்றான், பெருமை அயன் இஸ் ஜூ, ஐ டோன்ட் பிலீவ் இன் ஆல் தீஸ் திங்ஸ். அப்பட்டமாக இதை நான் நம்புகிறதற்கு நான் ரெடியா இல்லைங்கிறான். இதுதான் யூதனுடைய நிலைமை. அப்ப இந்த சகோதரிக்கு டவுட் வந்துருச்சு. இவர் வந்து சரியான பூரண விசுவாசி கிடையாது, இவர் கொஞ்சம் அறகுறையா அப்படியே போனவர் தான். என்ன பாஸ்டர், அங்க இருக்கிறவங்களே நம்பல, நம்ம எப்படி பாஸ்டர் நம்புறது? அவருக்கு கொஞ்சம் குழப்பம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அங்க இருக்கிறவங்களே நம்மள, நமக்கு எப்படி பாஸ்டர் நம்பர் நம்புறதுன்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்ன கண்டு விசுவாசிக்கிறத காணாமல் இங்க உட்கார்ந்து விசுவாசிக்கிறது அதோட பெருசு அப்படின்னு. அப்ப வந்து நம்பிக்கை பாருங்க அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது. யூதர்களுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு போய் அங்க உட்கார்ந்து ஜெபித்து ஒண்ணு நடக்க போறது கிடையாது. நான் யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணல, நான் சொல்றேன். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அங்க போய் உட்கார்ந்து ஜெபிச்சு அவங்க சமாதானத்துக்காக ஜெபிக்கிறதால் சமாதானம் இன்னைக்கு வராது. நான் சொல்றேன் வராது. எப்படி வரும்? இயேசு கிறிஸ்து இல்லாம எப்படி இங்க சமாதானம் வரும்? சான்ஸே கிடையாது. இயேசு இல்லாம எப்படி சமாதானம் வரும்? எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டுகிறதுனால சமாதானம் வராது, வரப்போறது கிடையாது. இயேசு கிறிஸ்து இல்லாத இடத்துல எப்படி சமாதானம் வரும்? சான்ஸே இல்ல. அதனால ஜெபிக்கிறதெல்லாம் வேஸ்ட். என்றைக்கு அவர்களுக்கு இருதயத்தில் இயேசு கிறிஸ்து வராத அன்னைக்கு தான் சமாதானம் வரும். அப்படியானால் அதுக்கு முன்னால நடக்க வேண்டிய விஷயம் என்ன? இன்றைக்கு புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறணும். புறஜாதி ஜனங்களின் ரட்சிப்பு, இதுதான் இன்னைக்கு இருக்கிற மிக முக்கியமான விஷயம். எருசலேம் சமாதானம் அப்புறம், இன்றைக்கு இருக்கிற காரியத்தை பார்க்கணும், நாளைக்கு இருக்கிற காரியம் அது அப்புறம். இன்றைக்கு இருக்கிற விஷயத்தை பார்க்கணும். இன்றைக்கு கர்த்தருடைய போக்கஸ் எங்க இருக்குது? இன்றைக்கு கர்த்தருடைய தரிசனம் எங்க இருக்கிறது? இன்றைக்கு கர்த்தர் எதை குறித்து பாரப்படுகிறார்? இன்றைக்கு கர்த்தருடைய கவனம் எல்லாம் புறஜாதி மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தர் அடைச்சி வச்ச இருதயத்தை மனுஷன் திறக்க முடியுமா? முடியாது. கர்த்தர் அடைச்சி வச்ச இருதயத்தை யார் திறக்க முடியும்? அவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். அவர் பூட்டினா யாரும் திறக்க முடியாது. அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கு கர்த்தர் என்ன சாவி திறந்து வைக்கிறார்? புறஜாதிகளுக்கு நேராக தன் சாவி நீட்டி இருக்கிறார். ஜனங்கள் கிரேக்கர்கள் தன்னை சந்திக்க வந்த உடனே புரிஞ்சுட்டாரு, புறஜாதிகளின் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புறஜாதி ஜனங்களின் ரட்சிப்பு தான் இன்னைக்கு மிக 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 முக்கியம். ஏன் இந்த நேரத்தில் இப்ப இந்த காரியத்தை கர்த்தர்களுக்கு சொல்ல சொல்லுகிறார் என்றால், உங்களுடைய பாரம் உலகம் முழுவதிலும் இருக்க புறஜாதி ஜனங்களின் ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். சுவிசேஷத்தை உங்கள் பக்கத்தில் இருக்கிற புறஜாதி மனுஷனுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். புறஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக உங்களுடைய தாளந்துகளை நீங்க செலவு செய்யணும். உங்கள் பணத்தை நீங்க செலவு செய்யணும். உங்களுடைய நேரத்தை நீங்க செலவு செய்யணும். உங்களுடைய ஜெப நேரத்தை நீங்க அதிகமாக்கணும். எதுக்காக? புறஜாதி ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக. ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தர் என்னைக்குமே எந்த ஆங்கிள் போறாரோ அந்த ஆங்கிளை நீங்க ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா உங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியுமா, அவருடைய லைனை பார்க்கணும். நம்ம அவரை வந்து என்னைக்குமே கிளீன நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அவர் அனலைஸ் பண்ணிட்டு கர்த்தர் எந்த போக்கஸ்ல போயிட்டு இருக்கிறாரு அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். நமக்குன்னு ஒரு லைனை தெரிந்து கொண்டு, நமக்குன்னு ஒரு திட்டத்தை போட்டுக்கொண்டு, நமக்குன்னு ஒரு யோசனை வைத்துக் கொண்டு அதுல ஃபாலோ ஃபுளோ ஆயிட்டு இருந்தாங்க, அது கர்த்தருக்கு பிடிக்காது. அவர் எந்த லைன்ல போறாரோ அதை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும். அவருடைய பாரம் எங்க இருக்குது அதை ஃபாலோ பண்ணணும். அவருடைய அபிஷேகம், அவருடைய திட்டம் எங்க இருக்குது அதுல போகணும். அவர் எந்த இடத்துல ஃபுளோ ஆகிறாரோ அந்த காரியத்தில் நீங்களும் ஃபுளோ ஆனீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சாலமோன் ஒரு சாதாரணமான ராஜா தான். இந்த சாலமோன் சிறு வயதிலேயே கர்த்தருடைய சமூகத்தில் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டுட்டான், ராஜாவாக உட்கார வைக்கப்பட்டுட்டான். மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இஸ்ரேல் சாம்ராஜ்யம், இவனை கர்த்தர் உட்கார வச்சுட்டாரு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்துல அனுபவம் கிடையாது, ஒண்ணும் தெரியும், என்ன பண்றது, எப்படி செய்யறது. அவன் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுட்டான், கர்த்தருக்கு நல்ல பலி செலுத்தணும். ஒரு ராஜாக்கள் மூணாம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பாருங்க. அவன் கர்த்தர் தெரிந்து கொண்ட உடனே அவன் அன்றைக்கு 1000 பலிகளை கர்த்தருக்கு செலுத்தினான். செலுத்தின உடனே கர்த்தர் அதில் பிரியமானார். உடனே அந்த ராத்திரி வேளையில் அவனுக்கு கர்த்தர் சொப்பனத்தில் வந்து நின்று, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேளினார். நீ என்ன விரும்புறியோ கேள். வாசிக்கலாமா? வாசிப்போம். 9-10 வசனங்களை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 3 அதிகாரம். அதற்கு சாலமோன் ம் ம் ம்
ரத்தத்தில் உட்படாததுமான திருமணம் சனங்களாக உங்களது சனத்தின் நடுவில் அடியே
நிற்கிறேன். உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான் சாலமோன். இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. கவனிச்சீங்களா? சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வையில் உகந்த விண்ணப்பமா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சமான ஜெப குறிப்பா இருந்துச்சு. இந்த ஏராளமான இந்த ஜனத்தை நியாயம் விசாரிக்க யாராலாகும்? இந்த ஜனத்தை நியாயம் விசாரிப்பதற்கு அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளுக்கு ஒரு ஜெபம் பண்ணும். இந்த காரிய கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சதான். ஏன் அவருக்கு அப்படி பிடிக்கணும்? இந்த காரியம் ஞானத்தை கேட்டதே அவருக்கு ரொம்ப பிடிக்கணும். கர்த்தர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். எதுக்காக? தேசத்தை நியாயம் விசாரிக்க, ஜனங்களின் வழக்குகளை தீர்த்து வைக்க, தேசத்தின் காரியங்களை எல்லாம் செம்மையாய் நடத்துவதற்காக கர்த்தர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். கர்த்தர் அவனை எதுக்காக அபிஷேகம் பண்ணாரோ அந்த காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு அவன் ஞானத்தை கேட்டான். பாத்தீங்களா? கர்த்தர் அவனை எதுக்காக நியமித்தாரோ அதை செவ்வையாய் செய்வதற்கு அவனுடைய ஜபம் அதுக்கு ஏற்ற மாதிரி பேரலா இருந்துச்சு. அது கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சு. இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஜபிக்கலாம், எத்தனையோ காரியங்களுக்கு ஜபிக்கலாம். ஜபிக்க வேணாம்னு சொல்லல, உங்கள் சொந்த காரியங்களுக்காக ஜபிக்கலாம், வேணாம்னு சொல்லல. ஆனால் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு ஜபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய பாரம் எதில் இருக்கிறதோ அந்த காரியத்தில் உங்கள் ஜபம் நீட்டப்பட வேண்டும். உங்கள் ஜெபம் அதற்கு இணைந்து போக வேண்டும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டிய விஷயம் என்ன? ஆண்டவரே, புறஜாதிகளை ரட்சியும், புறஜாதி ஜனங்களை ரட்சியும், புறஜாதி ஜனங்களை ரட்சியும். எங்கள் தேசம் புறஜாதி தேசம். இதில் கிட்டத்தட்ட 124 கோடி ஜனங்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. அந்த ஜனங்களை நீங்க ரட்சிக்கணும். உலகம் எங்கிலும் இருக்கிறதான புறஜாதி ஜனங்கள், எல்லா தேசத்து ஜனங்கள், புறஜாதி ஜனங்கள், அவங்களுடைய ரட்சிப்புக்காக நாம ஜெபிக்கணும். தேசம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. தேசத்தில் நடக்கிற காரியங்கள் கேவலமாயிருக்கிறது. நம்முடைய தேசத்து நிலைமைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேவலமாயிருக்கிறது. ஆவிக்குரிய நிலைமை பார்த்தீங்கன்னா அது இன்னும் கேவலமாயிருக்கிறது. ஜெபிக்கணும். போனவன சுப்ரீம் கோர்ட்ல ஒரு காரியம் கூட சொன்னாங்க. ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. ஹோமோசெக்சுவல் வந்து கிரைம் தாங்க. நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. ஹைகோர்ட்ல கொடுத்த ரிவர்ஸ்ல கொடுத்து அது கிரைம் என்று சொல்லி ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்தாங்க. சோனியா காந்தி அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருக்காப்ல தெரியுமா? இது எனக்கு ஏமாற்றத்தை அளிக்கிறதுன்னு கொடுத்திருக்கிறார். இந்த ஜட்ஜ்மெண்ட் எனக்கு ஏமாற்றத்தை அளிக்கிறதுன்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். தேசத்தை ஆளுகிற நிலைமையில் இருக்கக்கூடிய இருதயம் எப்படி இருக்குது பாருங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் எனக்கு ஏமாற்றத்தை கொடுக்கிறதுன்னு அவர் சொல்றாரு, ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். தேசத்தை ஆளுகிறவருடைய மனநிலைமை எப்படி இருக்குது பாருங்க. ஏன் தெரியுமா? அவங்க கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க ஓட்டு போடுறதுக்கு, இல்லைன்னா ஓட்டு போட மாட்டாங்க. அதாவது ஏமாற்றத்தை அவங்களுக்கு ஃபேவரா பேசுற. இதுதான் நம்முடைய தேசத்தின் நிலைமை. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா அது கூட ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலைமை இல்லை. முக்கியமான நிலைமையில் இருக்கிறவங்க ஒரு பக்கத்திலே பார்க்கும்பொழுது கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக முகமதியர்கள் எழும்பி இது ஒரு சைலண்ட் வார் நடத்திட்டு இருக்கிறாங்க. இது வெடிகுண்ட விட மோசமானது. புரியுதுங்களா? இது வெடிகுண்ட விட மோசமானது. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அவர்கள் எழுப்பி கர்த்தருடைய வார்த்தைகளை புரட்டி புத்தகங்களை வெளியிட்டு பிரச்சாரம் பண்ணி ஏராளமான கிறிஸ்தவர்கள், வேதத்தை அறியாதவர்கள் வழிவிலகி போய் கொண்டிருக்கிறாங்க முகமதிய மார்க்கத்திற்கு. எவ்வளவோ மோசமான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை சமீபமாகணும்னா இதெல்லாம் தடுக்கப்படணும். இதெல்லாம் தடுக்கப்படணும்னா அதிகமாய் ஜெபிக்கப்பட வேண்டும். ஜெபத்தை தவிர வேறு எதனாலையும் எதையுமே சாதிக்க முடியாது. புரியுதுங்களா? ஜெபத்தை தவிர வேறு எதையுமே எதனாலையும் சாதிக்க முடியாது. உங்கள் சொந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறீங்க, உங்க பிசினஸ்க்காக ஜெபிக்கிறீங்க, உங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்க. வேணான்னு சொல்றேன், என்றைக்காவது கர்த்தருடைய இருதயம், அவருடைய இருதயம் எந்த போக்கஸ்ல இருக்குது, அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஜபத்தை நம்ம செய்யறோமா? என்னுடைய ஜபம் என் ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருக்குதா? தெரியும், என்னுடைய ஜபம் எந்த அளவுக்கு என் ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருக்கிறது. ஆண்டவருடைய இருதயம் புறஜாதிகளுக்காய் தவித்துக் கொண்டிருக்கிறது, புறஜாதி ஜனங்களினுடைய ரட்சிப்புக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. சில கிரேக்கர்கள் வந்தவுடனே அவர் சொல்றார், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது, புறஜாதிகள் என்னை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. அன்னைக்கு தேட ஆரம்பிச்ச புறஜாதிகள் 2000 ஆண்டுகளாய் தேடிக்கொண்டிருக்கிறாங்க இயேசுவை, இன்னும் தேடி முடிக்கப்படலை, அவர் கண்டுபிடிச்சு தேடி முடிக்கப்படலை. டைம் கொடுத்துட்டே இருக்கிறார், இன்னும் வந்து எங்க சந்திங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார், இன்னும் என்ன வந்து சந்திங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். ஆனால் சந்திக்கிறதற்கு நம்ம தான் பிரயாசம் எடுக்கணும், அவங்க புறஜாதிகளை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு அறிமுகப்படுத்தணும். அதைத்தான் இங்க பிலிப்பும் அந்திரேயாவும் செஞ்சாங்க, புறஜாதி ஜனங்களை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால நிக்க வைக்கணும். ஹல்லேலூயா, நம்முடைய ஜபத்தினால் அதை சாதிக்க முடியும். உங்களுக்கு தெரிந்திருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாத்துக்கும் மேல ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. கர்த்தர் சொன்னால் என்னிடத்தில் கேளும், அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று 2 சங்கீதம் 8 வசனத்தில் கர்த்தர் சொன்னார். ஜாதிகளை தருவேன் கேளுங்கிறார், ஜாதிகளை தருவேன் கேள், கேட்கணும், ஜெபிக்கணும், ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். சகல புறஜாதி ஜனங்களும் ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபிக்கணும். இதுதான் கர்த்தருடைய பாரம். இப்ப உங்களுக்கு வேறு முழுவதிலும் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், மற்ற காரியங்களில் புறஜாதிகளை குறித்து கர்த்தருடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை உங்களுக்கு சில விஷயத்தை சொல்றேன், கவனியுங்க. இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை அறிந்து அவரை சந்திக்க வந்தான் சிமியோன் என்ற ஒரு மனுஷன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சிமியோன் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். இவனுடைய வயது என்னன்றது நமக்கு தெரியாது. இவனுக்கு கர்த்தர் ஒரு விசேஷமான ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருந்தார். வாசிக்கலாம், 2 அதிகாரத்திலே 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். போதும், இங்கே பார்க்கும்போது சிமியோன் என்ற ஒரு பரிசுத்தமான ஒரு மனுஷன், தேவ மனுஷன். இவன் அந்த இருண்ட காலத்திலேயே கர்த்தருடைய வார்த்தை இல்லாத காலத்திலே இவன் அபிஷேகத்தை பெற்றவனாயிருந்து எப்பொழுதும் கர்த்தரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சரியான பரிசுத்தவான். நான் நினைக்கிறேன் இவன் அந்த 400 வருட இருண்ட காலத்துக்கு முன்னாலே பிறந்திருக்கணும் நான் நினைக்கிறேன் ஒருவேளை. ஏன்னா மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு யோவான் ஸ்நானகன் வருகிற வரைக்கும் 400 வருடங்கள் சபை சரித்திரத்தில், 400 வருடங்கள் இருண்ட காலம், தீர்க்கதரிசி ஒருவரையும் கர்த்தர் எழுப்பினதில்லை, ஒருவரும் கர்த்தருடைய வார்த்தை அறிவித்ததில்லை. புதிய தீர்க்கதரிசிகள் யாரையுமே கர்த்தர் எடுப்பல மல்கியாவுக்கு பிறகு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சிமியோன் என்கிறவன் இருக்கிறான். இந்த சிமியோன் நீதியும் தேவபக்தி உள்ளவனாக இருந்தானாம், கர்த்தருடைய இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக அவன் காத்துக் கொண்டிருந்தானாம், அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் தங்கியிருந்தாராம். ஆச்சரியமான விஷயம், அந்த காலத்தில் அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன் இவன், அபிஷேகம் பெற்றிருக்கிறான் இவன். நான் நினைக்கிறேன் இவன் ஜபத்திலே ஊறி போன ஒரு மனுஷன். இவன் தீர்க்க தரிசன ஆகமங்களை வாசித்தவன், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அவன் வேதத்திலே அறிந்தவன். அதை அறிந்ததற்கு பிறகு அவன் பாரத்தோடு போராடி அவன் ஜெபிக்கிறவனாக இருப்பான். என்றைக்கு ஆண்டவரே பிதாவே உம்முடைய குமாரனை அனுப்புவீர், என்றைக்கு இஸ்ரவேலுக்கு ஆறுதல் உண்டாக உம்முடைய குமாரனை அனுப்ப போகிறீர், என்றைக்கு உம்முடைய குமாரனை அனுப்ப போகிறீர், போராடி 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 ஜெபிச்சிருப்பான். கர்த்தருக்கு அந்த ஜபம் எப்பவுமே இவனுடைய ஜபம் பரலோகத்தை வந்து எட்டிட்டே இருக்குது. கர்த்தர் சொல்றாரு அதுக்கு இன்னும் டைம் இருக்குதுப்பா, நான் நேரத்தை குறிச்சு வச்சிருக்கிறேன், என் குமாரனை நான் அனுப்புறதற்கு அதுக்குன்னு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிருக்க, அப்பதான் அனுப்ப முடியும். ஆண்டவரே அனுப்பும், நீர் அனுப்பும், நீர் அனுப்பும். இல்ல, நீ சொல்றபடினா நான் உடனே அனுப்ப முடியாது, அதுக்கு நான் ஒரு நேரத்தை பிக்ஸ் பண்ணிருக்க, அப்பதான் நான் குமாரன் அனுப்ப முடியும். இல்ல ஆண்டவரே, நான் அவரை நான் பார்த்தே ஆகணும், நான் அவரை பார்த்துதான் ஆகணும், இல்லைன்னா விட நான் விடமாட்டேன், அவரை நான் பார்த்துதான் ஆகணும், என் காலத்தில் நீர் அவர் அனுப்பித்தான் ஆகணும். நீ சொல்றதுக்காக இப்பெல்லாம் அனுப்ப முடியாது, இல்ல நான் பார்த்துதான் ஆகணும், நான் அவரின் கண்ணால் அவரை நான் பார்த்துதான் ஆகணும். அப்ப கர்த்தர் பார்த்தார், இவன் ஜெபம் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது, ஒண்ணுமே பண்ண முடியல கர்த்தருக்கு. சரி ஒண்ணு செய்வோம், அவர் பிறப்ப மாற்ற முடியாது, உன்னுடைய மரணத்தை வேணா மாத்திடலாம். கர்த்தர் டக்குன்னு சேஞ்ச் பண்ண, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை உனக்காக முன்னால கொண்டு வர முடியாது, வேணா நீ வேணா சாகாதபடிக்கு உன்னுடைய லைஃப் வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொன்னார். ஒரே வார்த்தை, கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ பார்க்கிற வரைக்கும், அந்த குழந்தையை நீ பார்க்கிற வரைக்கும் நீ சாகவே மாட்டப்பான். ஒருவேளை இவன் அந்த 400 ஆண்டுகளுக்கு முன்பாக மல்கியாவின் காலத்தில் வாழ்ந்தவனா இருந்திருக்கலாம், அந்த வேதத்தை அறிந்தவர் இருக்கிறான், இருக்கிறான். ஒருவேளை அவனுக்கு 400 வயசுக்கு மேல கூட இருந்திருக்கும். இந்த சிமியோனுக்கு எத்தனை வயசு பைபிள்ல போடல, 400 வயசுக்கு மேற்பட்டவனா கூட இருக்கலாம் என்று என்னுடைய யூகிப்பு. இருக்கலாம், அவ்வளவு வயது சென்றவன், அவனுடைய வாழ்க்கையை ஒரே காரியம், இயேசுவை நான் பார்க்கணும், அந்த குழந்தையை நான் பார்க்கணும், இஸ்ரவேலுக்கு வருகிற ஆறுதலை நான் பார்க்கணும், அந்த ஆறுதலை நான் பார்க்கணும். ஜெபிக்கிறான், ஜெபிக்கிறான், காத்திருக்கிறான். கர்த்தர் அவனை வச்சிட்டார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்துட்டார். வயசான சிமியோன் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ள சொல்றாரு, நீ எதிர்பார்த்த இஸ்ரவேலுக்கு ஆறுதலை உண்டாக்குகிற என் குமாரனை நான் பிறக்க வச்சிட்டேன். பிறந்துட்டாரு. இப்பொழுது 8வது நாள், அந்த குழந்தை பிறந்த 8 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி அதற்குரிய பலியை செலுத்தும்படி அந்த குழந்தை இப்ப தேவாலயத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. சீக்கிரம் போ, நீ போனா அந்த குழந்தை நீ பார்க்க முடியும். ஆவியானவர் அவனுக்கு சொல்றார். நேர புறப்பட்டு எருசலேம் தேவாலயத்துக்கு வராம், இயேசு கிறிஸ்துவாகி அந்த குழந்தையை பிரதிஷ்டை பண்ணுவதற்காக தேவாலயத்துக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே பாருங்க அவன் செஞ்ச காரியம், 27வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவன் அவரை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். அவன் சொன்ன ஃபர்ஸ்ட் ப்ராபசி பாருங்க, புறசாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணினே உம்முடைய ரட்சண்யத்தை போதா என் கண்கள் கண்டது என்றான். அந்த குழந்தையை கையில் எடுத்துட்ட உடனே அவனுக்கு ப்ராபசி வருது, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு கொண்டு வருது. தேவனாகிய கர்த்தருடைய திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அந்த சொந்தமான ஜனங்கள் அவரை புறக்கணித்தபடினாலே அந்த ரட்சிப்பு புறஜாதிகளுக்கு தள்ளி வைக்கப்பட்டது, புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. ஆனா இந்த ப்ராபசியை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, இவன் ஃபர்ஸ்ட் யார சொல்றான்னு பாருங்க. முதலாவது அவன் சொல்லுகிறது, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் அதுக்கு பிறகு உம்முடைய ஜனமாக இஸ்ரவேலருக்கு மகிமை உண்டாக. உம்முடைய ஜனத்தை ரெண்டாவது கொண்டு போயிட்டான். அவன் பிரைமா சொன்ன விஷயம், ஃபர்ஸ்ட் சொன்ன ப்ராபசியில் ஃபர்ஸ்ட் காரியம், புறஜாதிகளை நான் ஃபர்ஸ்ட் ஹைலைட் பண்றான். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி இந்த இயேசு, அதுக்கு பிறகுதான் உடைய ஜனத்திற்கு மகிமையாயிருப்பார். அப்ப தேவனுடைய இருதயத்தில் யார் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற பாருங்க, புறஜாதி ஜனங்கள், புறஜாதி ஜனங்கள். அதுதான் இவன் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் புறஜாதிகளை தான் சொல்றான், அப்புறம் தான் உங்களுடைய ஜனம் கொண்டு வரான். புறஜாதி ஜனங்களை குறித்து கர்த்தருக்கு இருக்கிற பாரம் மிகவும் அதிகம். இது தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது உண்மையிலே அங்கிருந்த உங்களுக்கு யாருக்குமே ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. இவன் சொன்னது யாருக்குமே புரிஞ்சிருக்காது, என்ன புறஜாதி பத்தி பேசிட்டு இருக்கிறான். இல்லையா? அவர் தமக்கு சொந்தமானதுல இஸ்ரவேல் யூத குலத்திலே பிறக்கிறவர், யூதருக்கு ராஜாவாய் பிறக்கிற பிறந்திருக்கிறவர் எங்கிருந்தா எல்லாம் காத்துட்டு இருந்தாங்க. இதன புரஜாதி பத்தி இவன் பேசிட்டு இருக்கிறான், யாருக்குமே இந்த வார்த்தை புரிஞ்சிருக்காது. ஆனால் இவன் தெளிவான தீர்க்க தரிசனம் உரைக்கிறான், புரஜாதிகருக்கு பிரகாசிக்கிற ஒளி. கர்த்தருடைய மைண்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது புரஜாதி ஜனங்க, புரியுதுங்களா? கர்த்தருடைய மைண்ட்ல இருக்கிறது முதல்ல நம்ம தான் இருக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஜஸ்ட் 3.5 இயர்ஸ் தான், நமக்கு கர்த்தர் கிட்டத்தட்ட 2000 வருஷத்தை இதுவரைக்கும் கொடுத்துட்டே இருக்கிறார், கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் புரஜாதியை குறித்து சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து, நீங்க நினைக்கலாம் நம்ம பரம்பால் நம்ம எடுக்கிற நிறைய தப்பான என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய காலத்துல புரஜாதிகள் அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டாரு. அவருடைய காலத்துக்கு பிறகுதான் நம்ம புரஜாதிகளுக்கு டோர் ஓபன் பண்ணி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி நம்ம பெரும்பாலும் அப்படி நினைச்சாரோ. நீங்க நல்ல வேதத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா அது டோட்டலா தப்பான ஒப்பீனியன். அது நம்ம ரெண்டே ரெண்டு வசனத்தை வச்சுட்டு நம்ம கணக்கு போட்டுறோம். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல, காணாமல் போன ஆண்டுகளாக இஸ்ரவேல் வீட்டாரத்திற்கு அனுப்பப்பட்டதே இல்லாமல் மற்றபடி அல்ல. இந்த ரெண்டே ரெண்டு வசனத்தை மட்டும் பிடிச்சிட்டு நம்ம ஏதோ ஒரு தப்பு கணக்கு போட்டு. அவர் பிறக்கும் பொழுதே அவரை குறித்து சொல்லப்பட்ட ஃபர்ஸ்ட் ப்ராபசியே புரஜாதிகளை பத்தி டச் பண்ணி சொல்லுது. சரி, இப்ப இயேசு கிறிஸ்து 30 வயசு ஆயிட்டாரு, ஞானஸ்தானம் பெற்றுட்டாரு, ஊழியத்துக்கு வராரு. இன்னும் சீஷர்களை கூட அவர் தெரிந்து கொள்ளல. இப்பதான் சோதனை காட்டால முடிச்சாச்சு, சோதனை கட்டத்தால முடிச்சு ஊழியத்தை ஆரம்பிக்க போறாரு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவருடைய மினிஸ்ட்ரி எங்க ஆரம்பிச்சார் தெரியுமா? கலிலேயாவில் ஆரம்பிச்சார், நாசரேத்தில் ஆரம்பிக்கல. தெரியுமா உங்களுக்கு? நாசரேத்தில் ஆரம்பிக்கல, கலிலேயாவில் ஆரம்பிச்சார். அது குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:12 வாசிக்கலாம். மத்தேயு 4:11, இந்த சோதனை 11வது வசனம் வரைக்கும் அந்த சோதனை போதும் வாசி பார்த்தீங்கன்னா. மத்தேயு 4:11 முதல் 11 வசனங்கள் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டதை குறித்து எழுதப்படுகிறது. அடுத்த வசனம் 12வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, வாசிப்போம். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு எடுத்த உடனே பாருங்க எங்க போறாரு, கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்திரி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் செபிலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே, கவனிச்சு பாருங்க, செபிலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே ஈருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாருங்க, இயேசு கிறிஸ்து என்னைக்குமே, நான் ஏற்கனவே சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால, எந்த ஒரு இன்சிடென்ட்டையும் ஜஸ்ட் ஒரு இன்சிடென்ட்டா பார்க்க மாட்டாரு, அது எல்லாமே ஒரு ப்ராஃபட்டிக்கா தான் பார்த்துட்டு இருந்தாரு, ஒரு ப்ராஃபசி ஃபுல்ஃபில்மெண்டா தான் பார்த்துட்டு இருந்தாரே தவிர எதையுமே ஒரு இன்சிடென்ட் அவர் பார்த்துட்டு அப்படியே மேலோட்டமா போனது கிடையாது. கிரேக்கர்கள் வந்து சந்திச்ச உடனே தனக்கு சிலுவை மரணம் வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு, புரஜாதிகளுக்கு டோர் ஓபன் பண்ண ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. இங்க பாத்தீங்களானால் இயேசு கிறிஸ்து இப்ப சோதனைகள்லாம் முடிச்சு வந்துட்டாரு, யோவான் ஸ்நானகனை காவலில் வச்சுட்டாங்களாம். இது அவருக்கு நியூஸ், அவருக்கு எதுவுமே ஜஸ்ட் நியூஸ் கிடையாது. யோவான் ஸ்நானகனை காவலில் வச்சுட்டாங்க. இந்த நியூஸ் வந்த உடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ஊழிய ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. கிரேக்கர்கள் வந்து பார்க்கும்போது தன்னுடைய ஊழியம் முடிஞ்சு போகுதுன்னு அவருக்கு தெரியுது. யோவான் ஸ்நானகனை காவலில் வச்சோன்னு தன்னுடைய ஊழியம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி ஒவ்வொன்றையும் அனலைஸ் பண்றாரு பாருங்க, சின்ன சின்ன விஷயத்தை கூட ப்ராப்பர்ட்டிக்கா பாக்குறாரு. அப்ப யோவானுடைய ஊழியம் முடிவடைகிறது என்றால் என்னுடைய ஊழியம் ஆரம்பிக்கிறது, புரஜாதிகள் என்னை தேடி வருகிறார் என்றால் என்னுடைய ஊழியம் முடிவடைகிறது. எல்லாத்திலையும் அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருந்துச்சு. அப்ப இந்த இடத்துல யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று கேள்விப்பட்ட உடனே டக்குன்னு எங்க கிளம்பி போனாரா, கலிலேயாவுக்கு போயிட்டானா. நாசரேத்துக்கு போல, யூத ஜனங்களை தேடி போல, கலிலேயாவுக்கு போனார், புறஜாதிகளை தேடி போனார். செபுலும் நப்தலி என்கிற தேசம் இருக்கிறதானே கலிலேயா என்கிற புறஜாதிகளின் தேசத்துக்கு போனார். இது கூட அவரா செலக்ட் பண்ணி போனாரா? கிடையவே கிடையாது. அதனால ரொம்ப அழகா மத்தையே எழுதுறாரு, 15-16 வசனங்களில், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளில் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இது ப்ராபெடிக் ஃபுல்ஃபில்மெண்ட் தான், தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதல். புறஜாதியாருடைய தேசத்தில் இயேசு கிறிஸ்து தன் முதல் ஊழியத்தை எடுத்த உடனே புறஜாதிகளின் தேசத்தில் தான் ஊழியத்தை ஆரம்பித்தார். அங்கதான் ஃபர்ஸ்ட் போய் ஜனங்களை சந்திச்சார். இது தற்செயலாய் நடக்கல, தேவ திட்டம். ஏசாயா ஏற்கனவே சொன்ன இதைத்தான் சொன்னான், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், புறஜாதியாருடைய கலிலேயா தேசத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பார் என்பது பிதாவின் திட்டம். கரெக்டா போனார். அப்ப பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே புறஜாதி ஊழியம் முன்னறிவிக்கப்பட்டிருந்துச்சு ஏசாயா மூலமா. அவர் பிறந்த உடனே சிமியோன் மூலமாய் புறஜாதிகளுக்கு அவர் பிரகாசிக்கிற ஒளி சொல்லப்பட்டது. அவர் ஆரம்பிச்ச முதல் ஊழியம் புறஜாதி ஜனங்களுக்கு நடுவில் தான் நடக்குது. இதுக்கு பிறகுதான் அவர் சீஷர்களை தெரிந்து கொள்றார். இந்த 16 வருஷத்துக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா பேதுரு வேலை செலக்ட் பண்ணுவார். அந்த இடத்துக்கு முன்னாலே சீஷர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாகவே புறஜாதிகளுக்கு முன்னால போய் நின்றுட்டார் இயேசு கிறிஸ்து. எங்க இருக்கிறார் பாருங்க அவர். இதுதான் கர்த்தருடைய இருதயம், இதுதான் கர்த்தருடைய பாரம், இதுதான் கர்த்தருடைய தரிசனம். புறஜாதிகள் இதுவரைக்கும் நீங்க மனசுல வேற மாதிரி எண்ணம் வந்து அதை நீங்க எரேஸ் பண்ணிடுங்க. என் ஆண்டவருடைய பாரம் எல்லாம் இதுதான், என் ஆண்டவருடைய தரிசனம் எல்லாம் இதுதான். அவர் புறஜாதிகளை குறித்து அவ்வளவு பாரம் உள்ளவர் இருக்கிறார். நம்மை போல புறஜாதி தேசத்து ஜனங்களை குறித்து கர்த்தருடைய இருதயம் தவித்துக் கொண்டிருக்கிறார். கடைசியா ஒன்று சொல்லி முடிகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:32 வசனம். மத்தேயு 26:32 வசனம். ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். இப்ப இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்றார், மனுஷகுமாரனாகி என்னை சிறுவையில் அறைவாங்க, நான் சிறுவையில் அடிக்கப்பட்டு மரிப்பேன், ஆனால் நான் உயிர் தெழுவேன், உயிர் தெழுந்த பிறகு உங்களுக்கு முன்னால நான் போய் கலிலேயாவில் இருப்பேன். ஏன் கலிலேயாவுக்கு போறாரு யோசிச்சு பாருங்க, ஏன் கலிலேயாவுக்கு போறாரு? தான் பிறந்து வளர்ந்த ஊராகி நாசரேத்துக்கு போய் பார்த்திருக்கலாமே, தான் பிறந்த பெத்லகேமுக்கு போய் பார்த்திருக்கலாமே, வளர்ந்த நாசரேத்துக்கு போயிருக்கலாமே. பெத்லகேமுக்கு போல, நாசரேத்துக்கு போல அவர் புறஜாதிகளை தேடி கலிலேயாவுக்கு போயிட்டார். உயிர் தெழுந்த பின்பு சீஷர்களுக்கு முன்னால் அவர் கலிலேயாவுக்கு போயிட்டார். உங்களுக்கு முன்னால நான் கலிலேயாவுக்கு போயிட்டேன். இன்னைக்கு சொல்றேன், நமக்கு முன்னால கர்த்தர் கலிலேயாவுக்கு போய்விட்டார். ஆமென். நமக்கு முன்னால நம்முடைய ஆண்டவர் கலிலேயாவில் இருக்கிறார். நமக்கு முன்னால கர்த்தர் புறஜாதிகளுக்கு நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய footsteps ஃபாலோ பண்ணிப்போம். உங்களுக்கு முன்னே நான் கலிலேயாவுக்கு போவேன். இன்னைக்கு நம்ம யாரை பின்பற்றுகிறோம்? இயேசுவை பின்பற்றுகிறோம். இயேசுவை பின்பற்றுகிறோம். நம்ம எங்க போவோம்? புறஜாதிகளுக்கு நடுவிலே போக வேண்டும். புரியுதா? இயேசு எங்க போறாரோ அங்கதான் நம்ம போகணும், அவர் பின்னால போகணும். அவர் எங்க போறார் இப்போ? உங்களுக்கு முன்னால நான் கலிலேயாவுக்கு போறேன், என் பின்னாலவா, என் பின்னாலவா. இன்னைக்கு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி கலிலேயாவுக்கு போக வேண்டும். இந்த செய்தியுடைய காரணம் என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்ல சொன்னார்? உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதான உலக பாரம், உலக கவலை, குடும்ப பாரம், குடும்ப தேவை, தொழில், உங்க சரீரம், உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்களுடைய வேலை, உங்க வருமானம், அதெல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளுங்க. அதெல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளுங்க. அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கத்தில். அட்லீஸ்ட் ஜபத்திலையாவது போய் சொல்றது உங்களுக்கு வெக்கமா இருக்குதா? ஒரு புறஜாதி மனுஷன் போய் இயேசுதான் தெய்வம்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்குதா? அட்லீஸ்ட் ஜபத்திலையாவது ஆண்டவரே புறஜாதிகளை ரட்சிங்க. இன்னைக்கு அசுத்தமான காரியத்தை செய்கிறவன் வெக்கப்படுறதில்லை. அன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு, இட் இஸ் எ கிரைம். டிவியில நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட அருவறுப்பான ஜனங்கள் ரோட்ல வந்து நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க, கோஷம் போட்டுக்கிறாங்க, அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு. வெக்க கேடா இல்ல? அருவறுப்பான பாவத்தை செய்யற ரோட்ல வந்து நிக்கிறான், தான் யாருன்னு காட்டிக்கிறான். வெளியில வந்து தான் ஒரு ஹோமோ செக்ஸுவல், நான் ஒரு லெஸ்பியன், வெளியில வந்து ரோட்ல வந்து டிவிக்கு முன்னால நிக்கிறான் வெக்கம் இல்லாம. அவனுக்கு அதுல வெக்கம் இல்லை. ஆனால் இயேசுவை நம்ம சொல்றதுக்கு நம்ம வெக்கப்படுறோம். அசுத்தத்தை செய்கிறவன் அசுத்தத்தை சொல்றதுக்கு வெக்கப்படல, ஆனால் பரிசுத்தம் உள்ளவரை காட்டுகிறதற்கு நம்ம வெக்கப்படுறோம். நம்முடைய மைண்ட் செட் மாறணும். நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம், நம்முடைய இருதயத்தின் பாரம், நம்மை குறித்து கர்த்தருக்கு இருக்கிற தரிசனம், அதுதான் மெயின். இல்லைன்னா நம்முடைய கோல் தவறி போயிட்டு இருக்கிறோம். ஆத்தும பாரம் இல்லாமல் இருக்கிற ஒரு சபை, ஆத்தும பாரம் இல்லாத இருக்கிற ஒரு விசுவாசி கோல் மிஸ் ஆயிருக்கிறாங்கன்றது தெளிவான காரியம். ஆத்துமாக்களை குறித்து கரிசனையே இல்லைனா யூ ஆர் இன் எ ராங் டைரக்ஷன். நீங்க தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கிறீங்க, தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கிறீங்க. ஆத்தும பாரம் கொஞ்சம் கூட இல்லைனா, ஒரு ஆத்தும ரட்சிக்க பண்ணுறதை பத்தி கொஞ்சம் கூட உங்களுக்கு கவலை இல்லைனா, டெஃபினட்டா சொல்ல முடியும் யூ ஆர் இன் எ ராங் டைரக்ஷன். நீங்க தப்பான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறீங்க, தப்பான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறீங்க. இந்த செய்தி இனிப்பான செய்தியில போன வாரம் சந்தோஷமா வயிறு குழுங்க சிரிச்சீங்க, ஆனால் இது இன்னைக்கு சொல்ற கர்த்தர் சிரிக்கிறதுக்கு இல்ல, அழ வேண்டிய ஒரு நேரம், அழ வேண்டிய நேரம். ஆத்துமாக்களுக்காக, நம்ம சொந்த பிரச்சனைக்காக அல்ல, ஆத்துமாக்களுக்காக பாரம் எடுக்க வேண்டிய நேரம். என் ஆண்டவருடைய இருதயம் புறஜாதிகளை குறித்து தவிக்குது. அவர் புறப்பட்டு முன்னதாகவே தீர்க்கதரிசி அதைத்தான் அறிவித்தான். புறஜாதிகளை பற்றி தான் ஏசாயா அறிவித்தான். பிறந்த பிறகு சிமியோன் அதைத்தான் அறிவித்தான். தன்னுடைய முதல் ஊழியத்தை இயேசு கிறிஸ்து புறஜாதிகளுக்கு முன்னால் தான் ஆரம்பித்தார். புறஜாதிகள் வந்தபொழுதுதான் தன்னுடைய சிலுவை மரணம் வரப்போதும் உணர்ந்தார். அவர் சிலுவையில மறித்த பிறகு முதலாவது புறஜாதிகளை நோக்கி தான் போனார். இதுக்கு மேல வேற என்ன சாட்சி வேணும்? இதுக்கு மேல வேற என்ன காரியம் நமக்கு தெரிஞ்சுக்கணும்? இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய இருதயம் எல்லாம் புறஜாதிகளை குறித்து ஏங்கி தவிக்கிறது. நான் சொல்றேன், உங்களை சேஞ்ச் பண்ணிக்கங்க, உங்கள் ஜெப வாழ்க்கையை மாத்துங்க. முதல்ல ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் ஆண்டவரே புறஜாதி ஜனங்களை ரட்சிங்கப்பா, நான் என்ன செய்யணும் ஆண்டவர், அதுக்கு நான் என்ன செய்ய, முதல்ல ஜெபத்தில் ஆரம்பிங்க. ஜெபத்தில் ஆரம்பிச்சாதான் மற்றதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஜெபத்தில் ஆரம்பிக்கல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது லைஃப்ல. ஜெபத்தில் ஆரம்பிங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய, கேளுங்க ஆண்டவரே புறஜாதிகளை ரட்சிங்க அப்பா சொல்லுங்க. அடுத்தது அதுக்கு நான் என்ன செய்யணும்னு ரெண்டாவது கேளுங்க, நான் என்ன செய்யணும். உங்களுடைய பாரம் இப்படி இருக்குது, உங்களுடைய பாரத்தில் நான் ஃபுளோ ஆகணும். என்னைக்குமே சொல்ற கர்த்தருடைய பாரத்தில் நம்ம ஃபுளோ ஆகணும். நம்ம பாட்டுக்கு வேற ட்ராக்ல போயிட்டு இருக்க கூடாது. அவருடைய பாரம் இருக்கும், அதுல நம்ம ஃபுளோ ஆகணும். உங்களுடைய பாரம் இப்படி இருக்கும்போது நானும் இதுல பங்கு பெறணும் அப்பா, நான் இதுல பங்கு பெறணும். உங்களுடைய பாரத்தில் எனக்கு கொஞ்சம் தாங்க, நான் கொஞ்சம் சுமக்கிறேன். எல்லாமே நம்ம பாரத்தையே தூக்கி அவர் தலைமையில வச்சுட்டு வாழ்றதில்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இதோட நம்ம நிறுத்திக் கொள்ளுகிறோம். அதுக்கு பிறகு இருக்குது, வாசிக்கலாம் மத்தேயு 11:28-29:30 மூணையும் சேர்த்து வாசிக்கும். அதுக்கு அடுத்தது சொல்றாரு பாருங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் முகம் எதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். என் சுகத்தை, என் சுமையை, நான் கொடுக்கிற சுமை, நான் கொடுக்கிற நுகம், அதை ஏற்றுக்கொள்ளுங்கிற டிரான்ஸ்பர் பண்ண சொல்றார். எல்லாத்தையும் கொடுத்து நீ கை வீசிட்டு நடனு கர்த்தர் சொல்லல, அப்படிதானே? உன்னுடைய பாரத்தை எல்லாம் எங்கிட்ட கொடுத்துட்டு நீ கையை வீசிட்டு நடனு கர்த்தர் சொல்லல. உன்னுடைய கடினமான பாரத்தை எங்கிட்ட கொடு, நான் லைட் ஆனதை கொடுக்கிறேன், இதை வாங்கிட்டு நீ நடங்கிற டிரான்ஸ்பர் பண்ணணும். நம்ம மாட்டுக்கு எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம கை வீசிட்டு நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா தவறு, தவறு. அவருடைய முகத்தை சுமக்கணும், என் முகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பதான் உங்கள் ஆத்மாவுக்கு இடைப்பாறுதல் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. என் முகத்தை ஏற்றுக்க என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் முகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இடைப்பாறுதல் கிடைக்கும். அப்பதான் நம்முடைய மைண்ட்ல உண்மையாக ஒரு சமாதானம், ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கும். அதனால இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம், என் ஆண்டவருடைய தரிசனத்தில் நான் ஃப்ளோ ஆக போறேன். ஆமென். என் ஆண்டவருடைய திட்டத்தில் நான் ஃப்ளோ ஆக போறேன். என் ஆண்டவர் கொடுக்கிற சுமையை நானும் சேர்ந்து கொஞ்சம் சுமக்க போறேன். என் ஆண்டவரோடு நான் பங்கு பெற போறேன். அவரோடு நான் அவருடைய பாரத்தை நான் ஷேர் பண்ண போறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். நம்முடைய சபையை கர்த்தர் ஆரம்பிக்க சொல்லும் பொழுது எனக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலான் ஆயிரு. சும்மா நீ மட்டும் ஆயத்தப்படுன்னு சொல்ல, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினார். அதை சொல்லிதான் கர்த்தர் சபையை ஆரம்பிக்க சொன்னார். ஆனால் நம்முடைய நோக்கம், எனக்கு இன்னைக்கு அந்த பாரம் மாறல, நம்ம ஒரு பெருங்கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமென். ஒரு பெருங்கூட்ட ஜனத்தை கர்த்தருக்கு, புறஜாதிகளின் கூட்டத்தை நம்ம ஆயத்தப்படுத்தணும். கர்த்தர் சீக்கிரம் வருகிறான், ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். Glory to Jesus. உமக்கு நன்றி அப்பா. பண்டிகையின் காலத்திலே சில கலிலே சில கிரேக்கர்கள் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்தார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. இயேசு கிறிஸ்துவின் பாரத்தை நீங்கள் புரிய வேண்டும். அவர் பிறப்புக்கு முன்பதாகவே அவர் கலிலேயாவில் ஊழியர் செய்வார் என்று ஏசாயா முன்னறிவித்தான். பிறந்த பிறகு சிமியோன் புறஜாதிகளுக்கு அவர் பிரகாசிக்கிற ஒளியாய் இருப்பார் என்று சொல்லி பிரதானமாய் சொன்னார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் ஊழியத்தை கலிலேயாவாகிய புறஜாதிகளின் பட்டணத்திலே அவர் ஊழியத்தை ஆரம்பித்து இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுதலாய் தன்னுடைய ஊழியத்தை அவர் ஆரம்பித்தார். கலிலேயர்கள் அவர் கிரேக்கர்கள் வந்து அவரை சந்திக்கும் பொழுது தன்னுடைய சிலுவை மரணம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டார். புறஜாதிகளுக்கு வாசல் திறக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொண்டார். அவர் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு நேர புறஜாதிகளின் கலிலேயாவை நோக்கி முன்பதாகவே சென்று விட்டார். நான் உங்களுக்கு முன்பதாக கலிலேயாவுக்கு போவேன். இப்ப இயேசு கிறிஸ்து எங்க போயிருக்கிறாரு? நமக்கு முன்னால கலிலேயாவுக்கு போயிட்டார். புறஜாதிகளுக்குள்ளே இயேசு கிறிஸ்து போய்விட்டார். அவரை பின்பற்றி போக மாட்டீங்களா? இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார் இப்போ? கலிலேயாவில் இருக்கிறார். உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போயிட்டார் அவர். அவரை பின்பற்றி புறஜாதிகளுக்குள் போங்க, அவரை பின்பற்றி புறஜாதிகளுக்குள் போங்க. உங்கள் ஜெபம் புறஜாதிகளுக்காக இருக்கட்டும், உங்களுடைய நேரம் புறஜாதிகளுக்காக இருக்கட்டும், உங்களுடைய தாளந்துகள் புறஜாதிகளுக்காக இருக்கட்டும், உங்களுடைய பணம் புறஜாதிகள் ரட்சிப்புக்கு ஏதுவாய் செலவு செய்யப்படட்டும். புறஜாதிகள் ரட்சிக்கப்படவில்லை, அதுதான் கர்த்தருடைய பாரம். அது நடக்காமல் கர்த்தருடைய வருகை வராது. புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறினால்தான் இயேசு கிறிஸ்து வருவார். அதுக்கு பிறகுதான் கடின இருதயத்தோடு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருதயம் திறக்கப்படும். அப்பதான் எருசலேமுக்கு ஆறுதல் கிடைக்கும். இப்பதான் கிடைக்காது. இன்றைக்கு தேவை என்ன? புறஜாதிகளின் ரட்சிப்பு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்க போறேன்ப்பா. முதல்ல நான் ஜெபத்தில் ஆரம்பிக்க போறேன். புறஜாதி ஜனங்களின் ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்க போறேன். ஜஸ்ட் 5 மினிட்ஸ். இன்னைக்கு 5 நிமிஷம். இன்னைக்கு 5 நிமிஷத்தில் ஆரம்பிக்கிறேன். நாளைக்கு அதை நான் ஒரு 10 நிமிஷம் ஆக்குறேன். அடுத்த நாள் அதை ஒரு 1/2 மணி நேரம் ஆக்குறேன். இன்னைக்கு நான் ஒரு 5 நிமிஷம் புறஜாதிக்காக நான் ஜெபிக்கணும். புறஜாதி ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கணும். புறஜாதி ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். தீர்மானிங்க, அர்ப்பணிங்க, செயல்படுத்துங்க. கர்த்தர் வருகிறார். ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மகா பரிசுத்த பிள்ளைகள், அருமையான பிதாவே, உங்களுடைய பாரத்தை எங்கள் இருதயத்தில் இன்றைக்கு நீங்க இறக்கி வைத்ததற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய தரிசனத்தை, உங்கள் இருதயத்தை எங்களுக்கு திறந்து காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இதுவரைக்கு நாங்கள் இதை புரியாமல் இருந்திருக்கிறோம், தவறான எண்ணம் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவர் எங்களை குறித்து, புறஜாதிகளாயிருக்கிற எங்களை குறித்து எவ்வளவு கரிசனையோடு 2000 ஆண்டுகளாக எங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறீங்க. தேவரே, நாங்கள் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி கலிலேயாவிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. புறஜாதிகளுக்குள் நாங்கள் செயல்படணும்ப்பா, செயல்படணும். எங்களுக்காகவே நாங்கள் ஜெபிச்சது போதும், நாங்கள் மட்டுமே ஆராதிச்சது போதும். புறஜாதிகளை கொண்டு வருவதற்கு அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க. சகல துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.